الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜுமா என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் குர்ஆன் ஓதுவதால் இம்மையில் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ஏறக்குறைய ரமலான் மாதத்தை நாம் நெருங்கிவிட்ட காரணத்தால் ரமலான் மாதம் மிகச்சிறந்த மாதம், மிக புனிதமான மாதம் என்ற காரணத்தால் ரமலான் மாதத்துக்கு இன்னொரு பெயர் சொல்லுவாங்க, ஷஹுரு ரமலான் என்று சொல்லுவது போன்று ஷஹுருல் குர்ஆன். ரமலான் மாதத்துக்கு இன்னொரு பேரு என்ன? ஷஹுருல் குர்ஆன் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்வார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது என்ற காரணத்தால் அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஷஹுருல் குர்ஆன் என்று சொல்லப்படும். என்பது மாத்திரமல்லாமல் ஏனைய 11 மாதங்களை விட்டுவிட்டு ரமலான் மாதத்தில் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதற்கு காரணம், அந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. ஏனைய 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே, அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்கள் துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், ரஜப். ஹதீஸ் பேசுகிறது, இந்த துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், ரஜப் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்களை விட மிகவும் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் எது என்று சொன்னால் எந்த மாதம்? ரமலான் மாதம் என்று சொல்லக்கூடிய காரணத்தால இந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியது எதான் கண்ணியப்படுத்தினுச்சு? திருமறை குர்ஆன் தான் கண்ணியப்படுத்தினுச்சு என்ற காரணத்தால் பொதுவாகவே குர்ஆன் அதிகமாக ஓதனே, அதிலும் குறிப்பாக ரமலான் மாதத்தில் ஒன்றே குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். இரண்டாவதாக ஓதுவதோடு நிறுத்தி கொள்ளாமல் குர்ஆனை சிந்திச்சு பார்க்கணும், தர்ஜுமாவை படிச்சு பார்க்கணும், தப்சீரை படிச்சு பார்க்கணும், குர்ஆன்ல வந்து அல்லாஹ் என்ன சொல்றான் என்ன செய்யணும், இரண்டாவது சிந்திச்சு பார்க்கணும், இது இரண்டாவதாக. மூன்றாவதாக முடிஞ்ச அளவுக்கு குர்ஆன் என்ன செய்யணும், மனப்பாடம் செய்யுங்க. உங்களால மொத்த குர்ஆன மனப்பாடம் பண்ண முடியாட்டியாலே கடைசி ஜுசுருக்கு பத்தியெல்லாம் அம்மையத்த சாலுன்னு 30வது ஜுசு, அந்த 30வது ஜுசுவை நீங்க மனப்பாடம் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஒரு ஜுசு உங்களுக்கு மனப்பாடம் பண்ண முடியவில்லையா, ஒரு அரை ஜுசு என்ன செய்யுங்க ரமலான் மாசத்துல, இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ண, மனப்பாடம் பண்ண முயற்சி பண்ணுங்க. இது மூன்றாவதாக. நாலாவதாக அந்த குர்ஆன் என்னென்ன உபதேசங்களை செய்கிறதோ அது பிரகாரம் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழணும். இது நாலாவதாக. அஞ்சாவதாக எந்த உபதேசத்தை படித்துக் கொண்டிருக்கிறோமோ, எந்த உபதேசத்தின் பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த உபதேசத்தை அந்த குர்ஆனுடைய பிரச்சாரத்தை என்ன செய்யணும், மக்களுக்கு எடுத்து சொல்லணும், எட்டி வைக்கணும் என்பது போன்ற மிகச்சிறந்த சேவைகளை இபாதத்துகளை ரமலான் மாசத்துல வந்து கண்டிப்பா செய்யணும். ஏன் என்று சொன்னால், யார் குர்ஆனோடு நெருக்கமான தொடர்புகளை வைத்துக் கொண்டார்களோ, குர்ஆனை ஓதுனாங்களோ, குர்ஆனை மனப்பாடம் பண்றாங்களோ, அவங்களுக்கு இம்மையிலையும் மறுமையில நிறைய பாக்கியம் உண்டு. மறுமை பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் அடுத்த வாரம் சொல்றேன். இம்மையில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நன்மைகள் என்ன என்று சொன்னால், முதல்ல ஒரு ஹதீஸ இமா முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிம்ல 692 ஹதீஸாக இந்த ஹதீஸ வந்து பதிவு பண்றாங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இன்னல்லாஹ யர்ஃபா பிஹாதல் கிதாபி அக்வாமன், இந்த வேதத்தை கொண்டு சில பேரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். குர்ஆனை நீங்க ஓதுறனால உங்களுக்கு அல்லாஹ் பதவியை கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை தர்றதுக்கு எது காரணமா இருக்கு, இந்த குர்ஆன் வந்து காரணமா இருக்கு அப்படின்னு ஹதீஸ் பேசுகிறது. இந்த ஹதீஸ் எப்படி வரும் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய இரண்டாவது கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கலீஃபாவா இருக்கும் போது ஒருத்தரை வந்து என்ன பண்ணாங்க, மக்காவுல கவர்னரை நியமித்தாங்கல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பெரிய ஒரு கலீஃபா, ஆங்காங்கே மாகாணத்துக்கு என்ன செய்வாங்க கவர்னரை போடுவாங்கல்ல, அந்த போடப்பட்ட கவர்னர்ல மக்காவுடைய கவர்னர் யார் என்று சொன்னால் நாஃபியா. நாஃபியா என்று சொல்லக்கூடிய ஒருவரை கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவின் கவர்னராக நியமித்தார்கள். இந்த நாஃபியா என்று சொல்லக்கூடிய மக்காவுடைய கவர்னர் என்ன செய்வார் என்று சொன்னால், கலீஃபாவை சந்திப்பதற்காக, நிர்வாக ரீதியாக கலீஃபாவிடத்திலே மஷூரா செய்வதற்காக மக்காவிலிருந்து எங்க போனாங்க, மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவுக்கு போய் ஹலீஃபாட்ட பேசும்போது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாஃபியாட்ட கேட்பாங்க, உங்களை நான் மக்காவுடைய கவர்னராக ஆக்கியிருக்கிறேனே, நீங்க வந்து என்னை பார்க்க வந்துட்டீங்கல்ல, மக்காவிலேருந்து மதீனாவுக்கு வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும், திருப்பி போறதுக்கு இன்னொரு ஒரு வாரம் ஆகும், இந்த 2 வார காலம் மக்காவுடைய நிர்வாகத்தை கவனிக்க வேண்டுமா இல்லையா, அப்ப தற்காலிக கவர்னராக ஒருவரை நியமிக்க வேண்டுமா இல்லையா, தற்காலிக கவர்னராக யாரை நீங்க நியமிச்சுட்டு வந்துக்கிறீங்க என்று ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நாஃபியா என்று சொல்லக்கூடிய மக்காவுடைய கவர்னர்கிட்ட கேட்டாங்க. கவர்னர் சொன்னாரு, இப்னு அபுதாவை நான் மக்காவின் கவர்னராக ஆக்கிவிட்டு வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அப்படி சொன்ன உடனே இப்னு அபுதாண்டா யார் இந்த ஹலீஃபாவுக்கு தெரியல, கேட்கிறாங்க மன் இப்னு அபுதா, இப்னு அபுதானா யாரு அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, ஹுவா மௌலா மிம் மவாலினா, அவர் எங்களுடைய அடிமைகளில் ஒருவர். கவர்னர் யாரு, எங்களுடைய அடிமைகளில் ஒருவரை நான் கவர்னராக ஆக்கிவிட்டு வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். ஹலீஃபா கேட்டாங்க, ஹுவா மௌலா, ஒரு அடிமையை மக்காவுடைய கவர்னராக நீங்கள் ஆக்கியிருக்கிறீர்களா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மக்காவுடைய கவர்னர் இருக்கிறார்ல நாஃபியா அவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், ஆம், எங்களுடைய அடிமைகளில் ஒருவரை இந்த இப்னு அபுதாவை நான் மக்காவுடைய கவர்னராக ஆக்கியிருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், அவருக்கு 2 தகுதிகள் உள்ளன. முதல் தகுதி என்ன என்று சொன்னால், ஃபைன்னஹு காரிஉன் லிகிதாபில்லாஹி அஸ்ஸவஜல், அவர் அல்லாஹ்வுடைய வேதத்தை அதிகமாக ஓதக்கூடியவராக இருக்க, அவர் காரி, அவர் யார், இப்னு அபுதா ஏழையாக இருக்கலாம், அவர் அடிமையாக இருக்கலாம், இந்த ஏழை செல்வம் செல்வாக்கு என்பதையெல்லாம் நான் பார்க்காம நான் எதை பார்த்தேன், ஃபைன்னஹு காரிஉன், அவர் காரியாக இருக்கிறார், கிராத்தாளாக ஓதுவார், லிகிதாபில்லாஹி அஸ்ஸவஜல், கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய வேதத்தை அதிகம் மனப்பாடம் செய்தவர் என்ற காரணத்தால், அதிகமாக ஓதக்கூடியவர் என்ற காரணத்தாலும், இன்னொரு ஒரு காரணமும் இருக்கிறது. இன்னொரு காரணம் என்ன என்று சொன்னால், ஃபைன்னஹு ஆலிமுன் பில் ஃபராயில், அவர் ஆலிமாக, அவர் அறிஞராக இருக்கிறார், குறிப்பாக எது விஷயத்தில் அவருக்கு இல்மு அதிகம் என்று சொன்னால், பில் ஃபராயில், சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டங்கள், மூத்தா போன அம்மாவுக்கு எவ்வளவு வாப்பாவுக்கு எவ்வளவு நிறைய பிரச்சனை சண்டைக்குதான் வருவேன் அங்கேதான் வரேன், அதனால சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டங்களில் அவர் ஆலிம் என்ற காரணத்தாலும், அந்த 2 தகுதி ஹலீஃபாவுக்கு போதுமா இல்லையா, கவர்னராக ஆவதற்கு போதுமா இல்லையா, எனவே இந்த 2 தகுதிகளை கொண்டு என்ன செஞ்சிட்டேன், நான் கவர்னராக ஒரு ஏழையை ஒரு அடிமையை ஆக்கியிருக்கிறேன் என்று நாஃபி அவர்கள் ஹலீஃபாட்ட சொல்லுவாங்க. சொன்னால் ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நாபியிட சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, அந்த ஹதீஸ் எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது. எந்த ஹதீஸ் என்று சொன்னால், ஹதீஸ் அல்லாஹ் சொன்னார்கள், இன்னல்லாஹ யர்ஃபவு பிஹாதல் கிதாபி அக்வாமன், சில சமுதாயத்தை சில பேரை இந்த வேதத்தை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், இந்த வேதத்தை கொண்டு அவர்களை அல்லாஹ் உயர்த்துவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னட சொன்னாங்கல்ல, எனக்கு இந்த ஹதீஸ் இன்றைக்கு நடைமுறையில் வந்துவிட்டது. அவர் இப்னு அபுதா ஒரு ஏழை, ஒரு அடிமையாக இருக்கிறார், அடிமைக்கு கவர்னர் பதவி கிடைத்தது, அதிலும் மக்காவுடைய கவர்னர் பதவி கிடைத்தது. அதற்கு காரணம் ஃபைன்னஹு காரிஉல் கிதாபில்லாஹி அஸ்ஸவஜல்னு சொன்னீங்களே, இந்த ஹதீஸ் ஒன்று இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது என்று ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நாஃபிஈ சொன்னாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் தங்களுடைய ஸஹீஹ் முஸ்லிமில இந்த ஹதீஸ பதிவு பண்ணிருக்காங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு வந்து துன்யாவுல, இந்த துன்யாவுல கண்ணியம் கிடைப்பதற்கு, சில சமயத்தில் பதவி கூட கிடைப்பதற்கு என்ன காரணமா இருக்கு? குர்ஆன் திலாவத்து, குர்ஆனுடைய தொடர்புகள், குர்ஆனுடைய நெருக்கங்கள் காரணமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து ஆதாரம். ரெண்டாவது, நம்ம எல்லாம் செல்வத்துக்காக பரக்கத்துக்காக ஓடி ஓடி அலைகிறோம் இல்லை, இந்த வியாபாரம் பண்ணணும், அந்த வியாபாரம் பண்ணணும், பேசணும், எவ்வளவு கஷ்டப்படுறோம் இல்லையா? அப்ப ரிசுக்கு வேணும், ரிசுக்கு அதிகரிக்கணும், அந்த அதிகரிக்கப்பட்ட ரிசுக்கில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேணும். ரிசுக்கு அதிகமா இருந்தா மட்டும் பத்தாது, அதுல சேர்த்து என்ன வேணும்? அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேணும் என்று நாம் செஞ்சுகிறோமா இல்லையா? ஒண்ணும் இல்ல, நம்ம தொழுது போட்டு பள்ளியாசை விட்டு வெளியே போவோமா இல்லையா? வெளியே போகும்போது ஒரு துவாவை ஓதுவோமே, என்ன ஓதுகிறோம்? அல்லாஹும்ம இன்னி அஸாலுக மின் ஃபதலிக, அல்லாஹ் ஃபதல் என்று சொன்னால் பொருளாதாரம், செல்வம், அல்லாஹ்வே உன்னுடைய செல்வத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக, எனக்கு செல்வத்தை தந்தருள்வாயாக என்றுதான் அல்லாஹ்விடத்தில் வேண்டுகிறோம். இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் முஸ்லிம் தங்களுடைய ஸஹீஹ் முஸ்லிமில 1470வது ஹதீஸாக பதிவு பண்றாங்க. நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நீங்கள் குர்ஆனை ஓதினால் உங்களுடைய செல்வத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவான், கொடுக்கப்பட்ட செல்வத்திலே அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும் என்ற ஹதீஸ் பேசுகிறது. குறிப்பாக, அதாவது பொதுவாக நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், குறிப்பாக சூரத்துல் பக்கராவை ஓதுங்கள். பொதுவாக குர்ஆனை எந்த சூராவை ஓதிக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத், அல்லாஹ்வுடைய பரக்கத்திற்கு அது காரணமா இருக்கும். குறிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்கள், சூரத்துல் பக்கராவை ஓதுங்கள் என்கிற இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் சொல்றாங்க. எடுத்துக்கொண்டாரோ அவருக்கு பரக்கத்து கிடைப்பதற்கு அந்த சூராவை என்ன செய்யும் காரணமா இருக்கேன். யார் சூரத்துல் பக்கராவை விட்டு விட்டாரோ அவருக்கு ஹசாரா கிடைப்பதற்கு, ஹசாரான நஷ்டம், ஹசாரான என்ன, வல் ஆசர் இன்னல் இன்சான் அலஃபி ஹுசூர், ஹுசூர் ஹசாரா இல்ல நஷ்டம் அர்த்தம். யார் வமன் தரக்கஹா அந்த சூரத்துல் பக்கராவை விட்டு விடுகிறாரோ ஃபைன்னஹு ஹசரா, அவர் நஷ்டவாளியாக ஆவதற்கு அதுவே காரணமாக அமைந்துவிடும் என்று நபிகள் நாயகம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது. அப்ப முதல்ல பதவி கிடைப்பதற்கு, கண்ணியம் கிடைப்பதற்கு குர்ஆன் திலாவத்து வந்து காரணம். ரெண்டாவது என்ன, செல்வம், பொருளாதாரம், அல்லாஹ்வுடைய பரக்கத்துகளை கிடைப்பதற்கு என்ன காரணமாக இருக்கிறது? குர்ஆன், குர்ஆனுடைய திலாவத்துகள், குர்ஆனுடைய ஈடுபாடுகள் வந்து காரணமா இருக்கு. இது ரெண்டாவது காரணம். மூணாவது இம்மையுடைய ஃபாயிதா என்ன என்று சொன்னால், நிறைய பேருக்கு எனக்கு மனசுல நிம்மதியே இல்லை, சந்தோஷம், அல்லாஹ் வந்து நிறைய சொத்து பத்துகள் எல்லாம் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தை எல்லாம் கொடுத்து வச்சிருப்பான், ஆனா என்னத்தை எல்லாம் கொடுத்தானே எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, உனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றோமா இல்லையா, அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? என் அருமை சகோதரர்களே, சொத்து பத்துகள் தராத நிம்மதியை, உங்களுடைய காடுகள், உங்களுடைய பங்களாக்கள், உங்களுடைய செல்வங்கள், செல்வாக்குகள் தராத நிம்மதியை எது தரும் என்று சொன்னால், திருமறை குர்ஆன் தரும், குர்ஆனுடைய திலாவத்து தரும். இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். சூரத்துர் ரஅத் என்று சொல்லக்கூடிய 13வது அத்தியாயத்தின் 28வது வசனத்தில் பேசுகிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னல் குலூப், அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அரபில இந்த அலா குர்ஆன் நீங்க ஓதுனீங்களா, படிச்சு பார்த்தீங்களா, ஆங்காங்கே அலா அலா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆயத்து அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவ்ஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் இருக்கா இல்லையா? நிறைய நீங்க படிச்சு அலா அலா அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். இந்த அலாவுக்கு என்ன கிராமர்ல என்று சொன்னால் ஹர்ஃபு தம்பீஹ், தம்பீஹ் என்று சொன்னால் எச்சரிக்கை செய்கின்ற வார்த்தை. அதாவது ராணுவத்தை ராணுவ தளபதி என்ன செய்வாரு? எச்சரிக்கை செய்வார்ல. அந்த எச்சரிக்கைக்கு முன்னால சில வார்த்தைகளை சொல்லுவாங்களாம். சில வார்த்தைகளை சொல்லி அந்த அவங்கள அலர்ட் பண்ணிட்டு அவங்கள சரி பண்ணி வச்சுட்டு அப்புறம் என்ன செய்வாங்க? அந்த செய்திகளை சொல்லுவாங்க. அப்ப எச்சரிக்கை செய்யறதுக்கு முன்னால, முக்கியமான செய்தி சொல்றதுக்கு முன்னால அந்த எச்சரிக்கை செய்வாங்கல்ல, அந்த வார்த்தையை தான் அலா. அப்ப அலா என்ற வார்த்தையை போட்டுவிட்டு அல்லாஹ் ஒன்று சொன்னால் அது மிக முக்கியமான ஒரு உபதேசம் என்று பொருள். அப்ப இந்த வசனத்திலே பேசுகிறான், அலா நீங்கள் எச்சரிக்கையாக நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள், நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பேசுகிறான். அல்லாஹ்வுடைய திக்ரு என்பது இந்த இடத்தில் திக்ரு என்று சொன்னால் திருமறை குர்ஆன், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், இவைகள் எல்லாம் திக்ருகள் என்பதில் மாற்று கருத்து அல்ல. இந்த திக்ருகளை விட முதல் திக்ரு எது என்று சொன்னால், எது முதல் திக்ரு? குர்ஆன் தான் முதல் திக்ரு. ஒண்ணுமில்லை, உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் தான் குர்ஆனை இறக்கினான், குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், நாமே இந்த குர்ஆனை இறக்கினோம், நாமே இந்த குர்ஆனை பாதுகாப்போம். தெரியுமா இல்லையா? அந்த சூரா வந்து சூரத்துல் ஹிஜ்ர், அதாவது 15வது சூரா 7வது ஆயத்து. அந்த இடத்தில் குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிரூன். இந்த ஸிக்ரை நாமே இறக்கினோம், இந்த ஸிக்ரை நாமே பாதுகாப்போம். அந்த இடத்தில் ஜிக்ரு என்று சொன்னால் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் எல்லாம் சொல்லவில்லை. எதை அல்லாஹ் ஜிக்ரு என்று பேசுகிறான்? குர்ஆன் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி என்றிருக்கிறது. அது என்ன ஜிக்ரு? மிக சிறந்த ஜிக்ரு. என்ன என்று சொன்னால் குர்ஆன் மிக சிறந்த ஜிக்ரு. எனவே இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மயின்னல் குலூப், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய ஜிக்ரிலே, அல்லாஹ்வுடைய திலாவத்திலே, அல்லாஹ்வுடைய வேதத்தை சிந்திப்பதிலே, அல்லாஹ்வுடைய வேதத்தை அமல்படுத்துவதிலே உங்களுடைய உள்ளம் அமைதி பெறும், உங்களுடைய உள்ளத்துக்கு நான் சக்கீனாவை தருவேன், நிம்மதியை தருவேன், சந்தோஷத்தை தருவேன் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப மூன்றாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், நம்முடைய முதல் ஃபாயிதா பதவி கண்ணியம், இரண்டாவது ஃபாயிதா என்ன பொருளாதாரம் பரக்கத்து பெரிய துனியாவுடைய ஃபாயிதா, மூணாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால் உள்ள அமைதி, மூணாவது ஃபாயிதா. நாலாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால் நம்முடைய வீடுகளில் ஷைத்தான் வரக்கூடாது, நம்முடைய வீடுகளில் மலாயிக்கத்து ரஹமா, மலக்குகள் நம்ம வீடுகளுக்கு வந்து மலக்குகள் வரணும். மலக்குகள்ல ரெண்டு விதமான மலக்குகள் இருப்பாங்க, சில மலக்குகள் லானத்தை கொண்டு வருவாங்க, அதாவது கொண்டு வருவாங்க, அந்த மாதிரி மலக்கெல்லாம் வந்துடக்கூடாது. உயிரை கைப்பற்றுறது மலக்குள் மௌத்து தான் உள்ள வருவாரு. அந்த மலக்குள் மௌத்துலாம் அப்புறம் வரட்டும், ஒரு நாளைக்கு வரதான் போறாரு, அதெல்லாம் லேட்டா வரட்டும். அந்த மாதிரி மலக்குள் மௌத்து, லானத்துக்குரிய மௌத்து மலக்கு, அதாவுக்குரிய மலக்கு, அந்த மாதிரி மலக்கு வீட்டுக்குள்ள வந்துறான். யார் வரனே? மலாயிக்கத்து ரஹமா, மலாயிக்கத்து ரஹமா, ரஹமத்துடைய மலக்குகள் ரஹமத்தை கொண்டு போய் நம்முடைய வீடுகளுக்கு வரணும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும்? வீட்டுல உட்கார்ந்து குர்ஆன ஓதுங்க. நீங்கள் நாம் வீட்டிலே குர்ஆனை ஓதினால் மலாயிக்கத்து ரஹமா நம்முடைய வீடுகளுக்கு வருவார்கள் என்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 5018வது ஹதீஸாக இந்த ஹதீஸை வந்து பதிவு பண்றாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த ஹதீஸ் பிரபலியமான ஹதீஸ், மிக முக்கியமான ஒரு சஹாபி உசைத் பின் ஹுலைர் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி பேர் வந்து உசைத், அதான் உசை அசதுனா தெரியும் உங்களுக்கு, என்ன உங்களுக்கு பேர் வந்து புதுசா என்ன உசைங்கிறார், புதுசா தெரியும். அசதுனா சிங்கம் அர்த்தம், அசதுனா என்ன அசதுல்லாஹ் இருக்கிறாங்கல்ல, அசதுல்லாஹ் அல்லாஹ்வுடைய சிங்கம். அசத் என்று சொன்னால் சிங்கம், உசைத் என்று சொன்னால் குட்டி சிங்கம். ஒரு சிங்கம் குட்டியாக இருக்கிறது, அல்லது உங்களுக்கு ஒரு சிங்கத்து மேல பாசம் ஜாஸ்தியா இருக்குது, அதை உசைதுவாங்க. பாசமான சிங்கம், குட்டியான சிங்கம், அதாவது ஜபல் தா மலை என்று அர்த்தம். மலை இருக்கா இல்லையா, அத பகாடுங்கிறாங்களா உருதுல, மலைக்கு வந்து அரபில ஜபல் அப்படிங்குவாங்க. ஜுபைல் ஒரு ஊருக்கு பேர் என்ன? ஜுபைல். ஜபல் என்று சொன்னால் மலை, ஜுபைல் என்று சொன்னால் குட்டி மலை, சின்ன மலை, அது பாசமான மலை. சின்ன புள்ள மேல பாசம் ஜாஸ்தியா இருக்கு. முதல்ல அல்லாஹ்வுத்தால ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்து போட்டு ரெண்டாவது பொம்பளை பிள்ளையெல்லாம் கொடுத்தானு வைங்களேன், ஒன்னு பொம்பளை புள்ளைங்கிறது ஒரு பாசம் ஜாஸ்தியா இருக்கேன், அப்புறம் சின்ன பிள்ளைக்கு பாசம் ஜாஸ்தியா இருக்கு, நம்ம பிள்ளைங்கள கரைக்குட்டி இருக்கு பத்தியில அது மேல பாசம் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அசதி என்று சொன்னால் சிங்கம் என்று பொருள், உசைதி என்று சொன்னால் குட்டி சிங்கம் அல்லது பாசமிக்க சிங்கம் என்று பொருள். இந்த சஹாபியுடைய பேர் வந்து உசைர் பின் ஹுதைர், ஹுதைருடைய மகன், வாப்பா பேர் வந்து ஹுதைர். உசைர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுல ஒரு நாள் உட்கார்ந்து கொண்டு இரவு நேரத்தில் குர்ஆனை ஓதுவார். இரவுல லைட்டை பத்தி வச்சுக்கிட்டு, லைட்டா இந்த மாதிரி டியூப் லைட்டா மலப்பிரேசா கிடையாது, இந்த என்ன இருக்குது இந்த எண்ணெய்ல இருக்குது அந்த விளக்கு அந்த லாம்ப வச்சு என்ன செய்வாரு, குர்ஆனை ஓதுவார். அத குர்ஆனை ஓதும் போது அவருடைய வாகனத்தை குதிரையை வெளியே கட்டி போட்டு போட்டு குர்ஆனை ஓதுவாரு. குர்ஆனை ஓதுனா சத்தமா ஓதுனா அந்த குதிரை என்ன செய்யும், அப்படியே மிரல், குர்ஆனுடைய சத்தத்தை கேட்டுப்பட்டு அந்த குதிரை வந்து அப்படியே மிரலும். அத பாப்பாரு, பார்த்துட்டு அண்ணாந்து பாப்பாரு, வீட்டுல இருந்து அண்ணாந்து பார்த்தா வானமே தெரியும். அந்த சஹாபியுடைய நம்ம வீட்டுல இருந்து அண்ணாந்து பார்த்தா வானம் தெரியுமா, ரூஃபு தெரியும், இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணி வச்சுக்கிறாங்கல்ல, இதுதான் நம்ம வீடுகள்ல தெரியும். அந்த சஹாபி வீட்டுல உட்கா அப்படி அண்ணாந்து பாக்குறாரு, என்னவே தெரிகிறது, வானமே தெரிகிறது. பாக்குறாரு வானத்தை பார்த்த உடனே வானத்திலிருந்து மேகமூட்டம் இவருடைய வீட்டை நோக்கி இறங்கிய வண்ணமாக இருக்கிறது, குதிரை மிரளுகிறது. இவருக்கு ஒரு அதிசயமா, அதை பார்த்த உடனே ஒரு அதிசயமா தெரிஞ்சிச்சு. ஓரத்தை பத்தி நிப்பாட்டினாரு, நிப்பாட்டாரு, மேகமூட்டம் வீட்டுக்கு வந்துச்சு பத்தியாலா, அது என்ன செய்யுது அப்படி ரிட்டர்ன் ஆகி மேல போகுது. மிரண்ட குதிரை சும்மா நிக்கிது. ரெண்டாவது தடவை ஓதுவாரு, திருப்பி குதிரை வந்து மிரல மேகமூட்ட வீட்டுக்கு வரும், நிறுத்துவாரு. வந்த மேகமூட்டை மேல் நோக்கி போகும், வானத்தை நோக்கி போகும், மிரண்ட குதிரை சும்மா நிக்கும். மூணாவது தடவை ஓதுவாரு, அதே மாதிரி ஒரு அற்புதமான காட்சியை பார்ப்பாரு. பார்த்து போட்டு சொல்லுவாரு, நான் அதுக்கு பிறகு அந்த நைட்டு குர்ஆனை ஓதல, ஏன் குர்ஆனை ஓதவில்லை என்று சொன்னால், அந்த குதிரை வந்து மிரறது பத்தியெல்லாம், அந்த குதிரைக்கு பக்கத்துல என் மகன் எஹ்யா தூங்கி கொண்டிருந்தான். இந்த சஹாபியுடைய மகன் பேர் வந்து எஹ்யா, புரியுதா? அப்ப அவர் சொல்றாரு, என் மகன் எஹ்யா இந்த குதிரைக்கு பக்கத்திலே தூங்கி கொண்டிருக்கிறான், நான் தொடர்ச்சியாக குர்ஆனை ஓதினால் இந்த குதிரை மிரண்டு என் மகனை நிறுத்தி விடுமோ, என் மகன் மரணித்து விடுவானோ என்ற பயத்தின் காரணத்தால் அதுக்கு பிறகு அந்த இரவுல நான் குர்ஆனை ஓதல. குர்ஆனை ஓதாம மூடி வச்சுட்டு படுத்து தூங்கிட்டேன். சுபுஹுல பள்ளிவாசலுக்கு போனேன், சுபுஹு தொழுகையை முடித்தேன், ரசூலுல்லாஹ பார்த்தேன், இந்த அற்புதமான செய்தியை சொன்னேன். சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னாங்க, யா உசைத், உசைத் அவர்களே, தில்கல் மலாயிகா, அவர்கள் மலக்குமார்கள். யாரு, மேகமூட்டம் உங்களுடைய வீட்டை நோக்கி வந்ததா இல்லையா, உங்களுக்கு தூரத்துல பாக்குறனால மேகமூட்டம் மாதிரி தெரிஞ்சிச்சு. அது மேக பிளைட்ட பாக்குறோமே, மேல பார்த்தா சின்ன ஒரு சிட்டுக்குருவி மாதிரி இருக்கேன், கீழே வந்து பெருசா இருக்கா இல்லையா, அவர்களெல்லாம் மலக்குமார்கள், மேல இருந்தனால உங்க கண்ணுக்கு மேகமூட்டம் மாதிரி தெரிஞ்சிச்சு. அது நேசமா மேகமூட்டம் அல்ல, சில்கல் மலாயிகா, அவர்கள் மலக்குமார்கள், அவர்கள் மலக்குமார்கள். யா உசைத், லவ் கரஅத லா ஸுபஹத யன்ஸுருன்னாஸ், நீங்கள் சுபுஹு வரை குர்ஆனை ஓதிருக்கலாமே, நீங்கள் சுபுஹு வரை குர்ஆனை ஓதிருந்தால் அந்த மலக்குமார்கள் உங்களுடைய வீட்டுக்கு வந்து இறங்கி இருப்பார்களே, அந்த மலக்குகளை நீங்கள் பார்த்திருக்கலாமே. எந்தூருன்னாஸ், எந்தூருன்னாஸ், நாசு நாசர மக்கள், மக்களும் அந்த மலக்குமார்களை பார்த்திருப்பார்களே, அந்த ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு அல்லாஹ் தந்தா அது நடக்காம போயிடுச்சே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட ஆதங்கப்பட்டு சொன்னாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி 5018 ஹதீஸா பதிவு பண்றாங்க. ஹதீஸுக்கு பாடத்துக்கு தலைப்பு தர்றாங்க, ஃபலாயிலுல் குர்ஆன், குர்ஆனின் சிறப்புகள் என்ற பாடத்தை போடுறாங்கன்னு சொன்ன. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய எந்த வீடுகளில் உட்கார்ந்து குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீடுகளுக்கு யார் இறங்குவாங்கன்னு சொன்னா, யார் இறங்குவாங்க, மலாயிக்கத்து ரஹ்மா, மலாயிக்கத்து ரஹ்மா. நம்ம கண்ணுக்கு தெரியாது, தெரிய மாட்டாங்க, ஆனா அந்த வீடுகளுக்கு மலாயிக்கத்து ரஹ்மா இறங்குகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது 4வது ஃபாயிதா, புரியுதா? 5வது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், நம்ம வீடுகளுக்கு வந்து சைத்தான் வரக்கூடாது. ஒரு பேச்சுக்கு சைத்தான் வந்து விட்டான் என்று சொன்னால், வந்துவிட்ட சைத்தான் விரண்டு ஓட வேண்டுமா இல்லையா, வீட்டுக்குள் வந்துவிட்ட சைத்தான் வெளியேற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கள், வீட்டில குர்ஆனை ஓதுங்கள். அப்படியே ஒரு ஹதீஸ் பேசுகிறது இமாம் முஸ்லிம், 780வது ஹதீஸா பதிவு பண்றாங்க, லா தஜ்அலு புயூதக்கும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை கபுருஸ்தான்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம், உங்களுடைய வீடுகளை கபுருஸ்தானாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். எப்படி கபுருஸ்தானம் ஆக்க கூடாது அப்படின்னு சொன்னா, வீட்டுல யாரையும் அடக்கம் பண்ண கூட அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. எந்த அர்த்தம் என்று சொன்னால், இன்ன ஷைத்தான யன்ஸிரு மினல் பைத்தில்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா. எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டோடுகிறான். அப்ப வீட்டில் சூரத்துல் பக்ராவை ஓதுகிறோம் என்று சொன்னால், வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு குர்ஆனை ஓதுகிறோம் என்று சொன்னால், ஷைத்தான் என்ன செய்யும், ஒருவேளை வந்திருந்தாலே வெளியே ஓடி போயிடுவான். அப்ப அஞ்சாவது இம்மையுடைய ஃபாயிதா, ஷைத்தான் வீட்டுக்கு வரமாட்டான், ஒரு பேச்சுக்கு வந்துடான் ஷைத்தான் வெளியே போயிடுவாங்கிறதுக்கு இது வந்து அழகான ஒரு ஹதீஸு. அதே மாதிரி பாத்தீங்களாக்கே, நிறைய நம்ம எல்லாம் வந்து அல்லாஹ் நம்முடைய நோயை நீக்கணும், நமக்கு ஷிஃபாவை தரணும், நமக்கு வந்து ஆஃபியத்தை அல்லாஹ் தரணே என்று நாம் வேண்டுகிறோம் இல்லையா, நிறைய பிரச்சனை. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா, செல்வ செழிப்பை எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருப்பான், அதையும் தாண்டி இங்க பிரச்சனை அங்க பிரச்சனை, இந்த நோய் அந்த நோய் எல்லாருக்கும் இல்லையா, இந்த பிரச்சனைகளை அல்லாஹ் நீக்கணும். அதே மாதிரி நோய் நொடிகளை நீக்கி, நோய் நொடிகளை நீக்கி உங்களுக்கு ஷிபாவை அல்லாஹ் தரணே, நோய் நொடிகள் வராமல் அல்லாஹ் என்ன செய்யணும், பாதுகாக்கணும் என்று சொன்னால், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். குர்ஆன் என்பது நோய்களை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாக்க உதவும். ஒருவேளை நோய்கள் வந்துவிட்டால் ஷிஃபாவுக்கு குர்ஆன் என்ன செய்யும், காரணமாக இருக்கும் என்கிற இந்த வசனத்தை திருமறை குர்ஆன்ல சூரா பனு இஸ்ராயில், சூரா பனு இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய 17வது அத்தியாயத்தின் 82வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வ நுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவா ஷிஃபாவுன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன். இந்த குர்ஆனை நாம் இறக்கி இருக்கிறோம், இந்த குர்ஆனில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், ஹுவா ஷிஃபாவுன், இந்த குர்ஆன் என்ன இருக்கிறது, ஷிஃபா, அதாவது ஆரோக்கியம். இந்த குர்ஆனிலே உங்களுக்கு ஷிஃபா இருக்கிறது, இந்த குர்ஆனிலே உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. வ ரஹமத்துன், இந்த குர்ஆனிலே ரஹமத்தும் இருக்கிறது. யாருக்கு என்று சொன்னால், லில் முஃமினீன், யாருக்கு இருக்கிறது, முஃமின்களுக்கு இந்த குர்ஆனில் ஷிஃபாவும் ரஹமத்தும் இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலேயே பேசுகிறானே. அவையின் ஆறுமை சகோதரர்களே, அப்ப ஆறாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், என்ன ஆறாவது ஃபாயிதா, நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். முதல் ஃபாயிதா கண்ணியம் பதவி, குர்ஆனை ஓதுறதுனால. நான் மறுமைக்குரிய ஃபாயிதாவை அடுத்த வாரம் இன்ஷாஅல்லாஹ் சொல்லுவேன், சரியா. இம்மைக்குரிய இம்மையிலேயே கை மேல நமக்கு வந்து அல்லாஹ் ஃபாயிதா தருவான் அப்படின்னு சொன்னா, ஒன்னே கண்ணியத்தை தருவான், பதவியை தருவான், ஒன்னும். ரெண்டாவது பணத்தை தருவான், வரக்கத்தை தருவான், ரெண்டு. மூணாவது என்ன, உள்ள அமைதியை தருவான், மூணு. நாலாவது வீட்டுக்கு யார் வருவாங்க, மலாயிக்கத்தோ ரஹமா வருவாங்க, நாலு. அஞ்சாவது சைத்தா வந்துடுற என்ன செய்வான், விட்டுட்டு ஓடி போயிடுவான், அஞ்சு. ஆறாவது என்ன, ஷிஃபா, குர்ஆன் வந்து வருநதிலே மினல் குர்ஆனி மாஹுவ ஷிஃபாவுன் வ ரஹமத்துல் முஃமினீன் என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் யாருக்காவது உடம்புக்கு சரியில்லை என்று சொன்னா, ஒரு ஹதீஸை நான் சொல்லி உங்களுக்கு முதல் ஹுத்பாவை பிடிக்கிறேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இமாம் முஸ்லிம் தன்னுடைய ஸஹீஹ் முஸ்லிமில் 4413வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா மரில அஹதும் மின் அஹ்லிஹி நஃபத அலைஹி பில் முஅஸ்ஸிலாத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா, அவங்க வீட்டில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால், உடல்நிலை மோசமாகிவிட்டது, காய்ச்சல் ஏற்பட்டுச்சு, உடம்புக்கு முடியல என்று சொன்னால், என்று சொல்லக்கூடிய சூராக்களை ஓதி ஊதுவார்கள். அப்படின்னா இந்த சூரா, சூரத்துல் இஹ்லாஸ், ஃபலக், நாஸ், இந்த மூணு சூராவுக்கு பேர் என்ன, முஅவ்விதாத். சூரத்துல் இஹ்லாஸ் தனி ஒரு சூரா, சூரத்துல் ஃபலக் தனி ஒரு சூரா, சூரத்துல் நாஸ் தனி ஒரு சூரா. இந்த மூணு சூராவுக்கு உள்ள மொத்த பேர் என்ன என்று சொன்னால், அல் முஅவ்விதாத். முஅவ்விதாத் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை தேடி தரக்கூடிய சூராக்கள். இந்த சூராக்களை ஓதினால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறதுக்கு எது காரணமா இருக்கேன், இந்த சூராக்கள் காரணமா இருக்கேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, வீட்டுல யாருக்காவது உடம்புக்கு முடியல என்று சொன்னா, இந்த முஅவ்விதாத் சூராக்களை ஓதி ஊதுவார்கள். இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப குர்ஆனுடைய சூரா நோய்களை நீக்கும், ஷிஃபாவை தருங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து ஆதாரமா இல்லையா? அதே மாதிரி ஆயிஷா நாய் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு முடியல, நான் என்ன பண்ண, ஆயிஷா நாய் சொல்றாங்க, நான் என்ன பண்ணேன்னு சொன்னா, இந்த முஅவ்விதாத் சூராக்களை ஓதினேன். முஅவ்விதாத் சூராக்களை ஓதி அன்ஃபுது அலைஹி, ரசூலுல்லாஹ்வுடைய கையில ஊதுனேன். ரசூலுல்லாஹ்வுடைய கையில ஊதி என்னன்னு செஞ்சேன்னு சொன்னா, வம்ஸஹு பியதிஹி பரக்கத்தன் மின் யதி. ரசூலுல்லாஹ்வுடைய கையில ஊதி ரசூலுல்லாஹ்வுடைய கையை என்ன செஞ்சேன், அவங்க உடம்புல அப்படியே தடவி விட்டேன். ரசூலுல்லாஹ்வுக்கு உடம்புக்கு முடியல, மனைவி அவங்களை என்ன செஞ்சிருக்கலாம், ஓதி ஊதலாம், அவங்களே கையில ஊதி மனைவி கணவனுக்கு செஞ்சுக்கலாம், தடவலாம், ஜாயிஸ் மார்க்கெட்ல கூட. ஆனா ஆயிஷா நாய் சொல்றாங்க, நான் அந்த சூராக்களை ஓதி ரசூல்லாவுடைய கையில ஊதி ரசூல்லாவுடைய கைகளை கொண்டு அவங்க உடம்பு என்ன செஞ்சேன், நான் தடவி விட்டேன். ஏன் என்று சொன்னால், பரக்கத்தன் மின் எதி, என்னுடைய கையை விட யாருடைய கை பரக்கத்தான கையு, ரசூலுல்லாஹ்வுடைய கை பரக்கத்தான கை என்ற காரணத்தால இந்த வேலையை நான் செஞ்சேன் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூன்று சூராக்களை டெய்லி டெய்லி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, குறைஞ்சது குறைஞ்சது 9 முறை ஓதுவார்கள். குறைஞ்சது சொல்றேன், இந்த மூணு சூறாவை குறைஞ்சது என்ன செய்வாங்க, 9 நவை ஓதுவார்கள். எப்ப 9 ஓதுவாங்க, காலையில சுபு சலாவுக்கு பிறகு 3 முறை. இந்த மூணு சூறாக்களையும் காலையில சுபுஹுக்கு பிறகு என்ன செய்வாங்க, குலு ஹுவல்லாஹ் 3 முறை, குல் அஊது பிரப்பில் ஃபலக் 3 முறை, குல் அஊது பிரப்பின் நாஸ் 3 முறை சுபுஹுக்கு பிறகு ஓதுவார்கள். அது மாதிரி மாலையில் அசருக்கு பிறகோ அல்லது மகரிபுக்கு பிறகோ என்ன செய்வார்கள், 3 முறை ஓதுவார்கள். ஆராய்ச்சா அப்புறம் தூங்குறதுக்கு முன்ன என்ன செய்வாங்க, 3 முறை ஓதி கையில ஊதி உடம்புல தடவிக்கிடுவாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. இன்னொரு ஹதீஸ பாத்தியலாக்கு, இந்த 9 தாண்டி 5 துலுகைக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த துலுகைக்கு பிறகு ஓதக்கூடிய அதுக்காரர்கள் தசிபி இருக்கல, அதுல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு முறை இந்த 3 சூராக்களை ஓதுவார்கள். சுபுஹுக்கு பிறகு 3 முறை, அசருக்கு பிறகு 3 முறை, பாக்கி 3 துலுகைக்கு பத்தியல, பாக்கி 3 துலுகைக்கு பிறகு என்ன செய்வாங்க, 1 முறை, அப்ப 12 முறை. அப்ப இந்த சூரம் வந்த 3 சூராக்களை ரசூல் என்ன பண்ணாங்க, 12 முறை ஓதி கொள்வார்கள் என்றெல்லாம் ஹதீஸுகள் பேசுகின்றன. ஏன்னா இந்த சூரா என்பது நோய்கள் வராம ஒண்ணு தடுக்கு, ஒருவேளை வந்திருந்தால் நோய் என்ன செய்யும், நீக்கும், அல்ல நீக்கிறதுக்கு இந்த சூறாக்களை வந்து காரணமா அமைப்பான் என்று ஹதீஸுகள் பேசுகின்றன. அப்ப என் அருமை சகோதரர்களே, புனிதமான மாதத்தை இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹி தஆலா வெகு விரைவில் நாம் அடைய இருக்கிறோம். அந்த மாதம் புனிதம் என்பதற்கு காரணமே என்னதான் காரணம், திருமறை குர்ஆன் தான் காரணம். எனவே நான் ஏற்கனவே சொன்னது, ஆரம்பத்தில் சொன்னது போன்று, அந்த மாதத்தில் அதிகம் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, அதிகமாக குர்ஆனுடைய தர்ஜுமா தஃப்ஸீர்களை படித்து குர்ஆனை சிந்திக்கக்கூடியவர்களாக, முடிந்த அளவுக்கு குர்ஆனுடைய சூராக்களை மனப்பாடம் பண்ணக்கூடியவர்களாக, குர்ஆனை அமல் செய்யக்கூடியவர்களாக, குர்ஆனை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன் நார். إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது ஹுதுபாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார துவாவுக்கு முன்னால சில பழைய அறிவிப்புகள், போன வாரம் செஞ்ச அறிவிப்புகளை உங்களுக்கு நான் ஞாபகம் ஊட்டிடுறேன். ஏன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்குள்ள ரமலான் மாசம் வந்துடும். அப்படிங்கிறனால ரமலான் மாசத்துல இஷா துலுகை 9 மணிக்கு, வழக்கமா உங்களுக்கு டைம் தெரியும் ஞாபகம் ஊட்டிக்கிறேன், ரமலான் மாசத்துல நம்முடைய இஷா துலுகைய எப்ப ஆரம்பிப்போம், 9 மணிக்கு இஷா துலுகை, 9:30 தராவீஹ் துலுகை, இன்ஷா அல்லாஹ் 10 மணிக்கு 10:30 தராவீஹ் தொழுக முடியும். ஒரு 10:30 to 10:30 இன்ஷா அல்லாஹ் வித்தரை முடிச்சு போட்டு, வித்தருக்கு பிறகு ஒரு காமன் நேரம், ஒரு சின்ன ஒரு குட்டி பயானம் வச்சு உங்களை வந்து 10:30 இன்ஷா அல்லாஹ் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவோம். அதனால 9 இன்ஷா அல்லாஹ் நீங்க பள்ளிக்கு வந்துருங்க. இஷா தொழுகை ரமலான்ல 9 அப்படிங்கிறது முதல் அறிவிப்பு. 2வது, போன வாரம் இந்த அறிவிப்பு செஞ்சது, நோம்பு கஞ்சிக்கு நம்முடைய பள்ளிவாசல் நோம்பு கஞ்சி காய்ச்சிரும் விநியோகம் பண்றோம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு நோம்பு கஞ்சிக்கு வந்து 5000 ரூபாய் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்க யாரு, சில பேர் கூட கேட்டாங்க அந்த காசை யாருக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த காசை நீங்க என்னட்ட தரலாம், மேராஜிட்ட கொடுக்கலாம், ஜமால் பாய்கிட்ட கொடுக்கலாம், இப்ராஹிம் பாய்கிட்ட கொடுக்கலாம், மற்ற எந்த நிர்வாகிகள் உங்க கடைகளுக்கு உங்க வீடுகளுக்கு பக்கமா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து அந்த ரசீத் என்ன செய்யணும் இன்ஷால்லா நீங்க வாங்கிக்கிறங்க அப்படிங்கறது ரெண்டாவது இஃப்தாருடைய அறிவிப்பு. மூணாவது சஹருடைய அறிவிப்பு. நம்ம ஒத்தப்படையில பயான் நிகழ்ச்சி வச்சு சாப்பாடு கொடுப்போம், குறைஞ்சது ஒரு 50 ரூபாய் இன்ஷால்லா, ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் இன்ஷால்லா வரும், அதுக்குண்டான உதவிகளை செய்யுங்க. இது மூணாவது அறிவிப்பு. நாலாவது நம்ம பள்ளிக்கு சந்தா தேவை குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கு இன்ஷால்லா நீங்க கொடுக்கலாம். சில பேர் கூட சொன்னாங்க நீங்க ஒரு ஜிபே அந்த போன்பே அந்த மாதிரி வச்சு எல்லாம் நாங்கள் போடுறது வந்து ஈஸியா இருக்குமேட்டாங்க. கூடிய சீக்கிரம் இன்ஷால்லா அதுக்குரிய தர்த்தீபை நாங்கள் பண்றோம். நாங்கள் பண்றதுக்குள்ள உங்களுக்கு தெரியும் நிர்வாகிகள் போக்குவரத்துகள் உங்களுக்கு தெரியும், அவங்கள்ட்ட இன்ஷால்லா அந்த பொருளாதார உதவிகளை செஞ்சுக்கிறேங்க என்று சொல்லி இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால், முதல் பறையை பார்த்தால் நாம் ஓத வேண்டிய துவா என்ன என்பதை இமாம் திருமிதி 3551 ஹதீஸாக இந்த துவாவை பதிவு பண்றாங்க. அல்லாஹும்மா அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ்ஸலாமதி வல் இஸ்லாமி வத்தௌஃபீகி லிமா துஹிப்பு வதர்லா ரப்புனா வரப்புகல்லா என்பது அந்த துவா. துவாவுடைய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹவே நாங்கள் பாதுகாப்போடு ஈமானோடு சலாமத்தோடு இஸ்லாமிய சிந்தனையோடு உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய அமல்கள் செய்த நிலையில் இந்த முதல் பறையை எங்களுக்கு அடைய செய்வாயாக. ரப்புனா வரப்புகல்லா பிறையே, உன்னுடைய ரப்பும் எங்களுடைய ரப்பும் அல்லாவாக இருக்கிறான் என்கிற அற்புதமான துவா. என் அருமை சகோதர்களே தாய்மார்களே, நம்ம எல்லாம் பொதுவா இந்த துவா வந்து ஓதுறதே இல்லை, ஏன் பிறைய பார்க்கறதே இல்லை. நமக்கு பிறைன்னு சொன்னாலே எப்ப தெரியுமா நம்ம வருவோம், ஒண்ணு இந்த வரப்போது பத்தியெல்லாம் ரமலான் பிற எப்பதான் முஃப்தியா போயிருவோம், அப்பதான் ரமலான்ல வந்து முஃப்தியா போய் பிறைய பார்த்தாச்சு, நோக்கு வைங்க நோக்கு வைக்காதியே அப்படின்னு இந்த பிறைக்கு வரப்போறோம். ரெண்டா இந்த பிறைய பார்க்க போறோம், அடுத்த ரமலான் பிற முடியுது பத்தியெல்லாம் சவால் பிற வரப்போது பத்தியெல்லாம் அதை பார்க்க போறோம். அதாவது வருஷத்துக்கு 12 பிறை ரசூல்லா 12 பிறையும் பார்த்தாங்க, துவா ஓதுனாங்க, ஓத சொன்னாங்க இருக்குது. நம்ம 12 பிறையில 10 பிறையை விட்டுருவோம், இந்த 2 பிறையை தான் என்ன செஞ்சிருவோம் பார்த்துருவோம். இதெல்லாம் ஹிலாஃபு சுன்னா. எனவே சுன்னத் என்பது ஒவ்வொரு பிறையையும் பார்க்கணும், பார்த்துவிட்டு ஓதக்கூடிய துவா. அல்லாஹும்மா அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ் ஸலாமதி வல் இஸ்லாமி வத் தௌஃபீகி லிமா துஹிப்பு வதர்லா ரப்புனா வரப்புகல்லா என்ற துவா உள்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துவாக்களை ஓதுனாங்களோ ஓத சொன்னாங்களோ அவைகள் எப்படி சஹாபாக்கள் சமீனா வாதலா என்று அந்த துவாக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ கட்டுப்பட்டாங்களோ அமல் செஞ்சாங்களோ, அது மூன்று கட்டுப்படக்கூடிய அமல் செய்யக்கூடிய ஓதக்கூடிய பிரச்சாரம் பண்ணக்கூடிய நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள் சித்தீக்கின்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்களோடு இதுபோன்று குடும்பம் குடும்பமாக தங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்மா அய்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் وَأَذِلَّ الشِّرْكَ وَالْمُشْرِكِينَ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً وَقِنَا عَذَابَ النَّارِ وَآخِرُ دَعْوَانَا أَنِ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ.